இப்ப இந்த சைவ சித்தாந்தம் பயில்வதற்கு அடிப்படையா தீட்சை எல்லாம் பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. அப்ப வந்து தீட்சையை பெற்று தான் சைவ சித்தாந்தம் படிக்கணுமா, இன்றைய காலகட்டத்திலையும் அது பொருந்துமா?
அதாவது தீட்சை பெறும்போது தீட்சைனா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம குருவர்களை பெறுகின்றோம், குருவர்கள் தான் தீட்சை. அதனால நம்ம அறிவை மறைத்து மறைத்திருக்கக்கூடிய ஆணவ மல சக்தி வந்து விரைவாக தெரிந்து வரும், அது அனுபவபூர்வமான உண்மை. அப்ப அந்த ஆணவ மதிப்பு நீங்க நம்ம சாத்திரங்கள் படிக்கும் பொழுது நமக்கு சைவசாதனுடைய பொருள் நமக்கு எளிதாக புரியத்தானே செய்யும். அதனால தீட்சை வாங்கி சைவசித்தாந்தம் பயிர்வதுதான் அது முறையானது. சைவசித்தாந்தம் பயிர்வதற்கு மட்டுமல்ல, சிவாலயத்திலே வழிபாடு செய்வதற்கு கூட, ஏன்னா சிவாலயத்தில் செய்யற வழிபாடு தான் சரியைன்னு பேர். சரியைன்னு சொல்றோமே என்ன, ஆலய வழிபாடுதான். ஆலய வழிபாடுன்னு போது வழிபாடு மட்டுமல்ல, அந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்திருக்கும் நோக்கில் உளவாரப்பணி செய்தல், அங்கு திருநந்தவனம் அமைத்தல், பெருமாளுக்கு மலர் மாலைகள் கட்டுதல், அங்கு வருகின்ற அடியார்கள், அந்த அடியார்களோட அன்பு அது தானாக வரும், அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்தல், இதெல்லாம் சரியையில வரும். இந்த சரியை செய்யும் போதே நாம செய்தாலும் பலன் உண்டு இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்கு தீட்சை பெற்று செய்தால் அந்த பலன் பன்மடங்கு பெறும். அதுக்கு சமய தீட்சை வைத்திருக்கின்றார்கள். வைத்துக் கொண்டு ஞானசாஸ்திரங்களையும் பயிரலாம். ஞானசாஸ்திரங்கள் என்பது சரியக்கிரிய யோகம் முடித்த பிறகு பயிரப்படுவது. சிவபெருமானே குருவாக வருவார் என்று சொல்வார்கள், ஞான குருவாக. ஞான குருவினுடைய திருமுன்னிலையில் பயிரப்பெற வேண்டியது ஞானசாஸ்திரங்கள். அது முடிவான பயிற்சி. இப்ப நம்ம சமயம் என்னதான் சொல்லுது, என்னதான் கருத்துன்னு தெரிந்து கொள்வதற்கும், நம்முடைய வழிபாட்டை நமக்கு ஒரு தொய்வு வராமல் இருப்பதற்கும், பிறர் பிறர் எழுப்பக்கூடிய தடைகளுக்கெல்லாம் நாம தெளிவா விடை கொடுப்பதற்கும், அந்த நோக்கில் தான் இப்ப ஞானசாஸ்திரங்களை பயிர்கின்றோம். இப்ப ஞானசாஸ்திரங்களை பயிர்வதனால அதுல சொல்லப்பட்ட முத்தி அனுபவத்தை நாம இந்த பிறவியிலே பெற முடியாது, அதற்கு நாம் பல பிறவிகள் காத்திருக்க வேண்டும். ஆனாலும் அந்த பல பிறவிகள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி இருக்குல்லதே, என்ன பல ஒரு பிறவியிலிருந்து அடுத்த பிறவி போகும்போது அந்த வளர்ச்சி, நாமாவின் வளர்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மட்டுமல்ல, ஞானசம்பந்த பெருமான் திரு காணப்பேர் தேவார பதியத்தை சொல்லுமாறு என்ன சொல்லியிருக்கிறார், நாளும் நாள் வளர்வதோர் நன்மையை பெறுவர் என்று, நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவர். நாளுக்கு நாள் ஆமா, நாளுக்கு நாள் நமக்கு உயர்வு கிடைக்கும் இந்த சைவநிலையில பயில பயில. அதனால நாம அந்த ஆலய வழிபாடு செய்யணும்னா சமய தீட்சை பெறணும், ஆன்மார்த்த சிவபூஜை செய்யணும்னா விசேட தீட்சை, இந்த சிவபூஜை எழுந்தருளை பண்ணிக்கணும். யோகம் பயிர்வதற்கும் அந்த விசேட தீட்சை ஒத்துமை செய்கிறது. இதுக்கிடையில நம்ம இந்த வழிபாட்டு மொழிகளை வைத்துக் கொண்டுதான் நம்ம ஞானசாஸ்திர பயிற்சியை செய்ய வேண்டும். மொழிய அது ஒரு பாடம் என்ற அளவில் நம்ம பயின்று கொண்டிருந்தால் அது சரியா வராது. மேலும் அது இலக்கணம், இலக்கியத்தை சார சாரத்தான் இலக்கணத்தினுடைய பொருளே நமக்கு புரியும். அதனால நம்ம திருமுறைகளை ஓத ஓதத்தான், சைவ சித்தாந்தமும் பயின்று கொண்டு திருமுறைகளை ஓத ஓதத்தான் நமக்கு வந்து சைவ சித்தாந்தம் பயிர்வதிலும் சரி, ஆலய வழிபாடு செய்வதிலும் சரி, சிவபக்தியை பெருக்குவதிலும் சரி, அதுல திருமுறைகள் வந்து தனிப்பெருந்திறப்பான இடத்தை வைக்கின்றன. அதனாலே திருமுறைகள் முதன்மையானவை. திருமுறைகளின் வழிவந்த மற்ற அருளாளர்களுடைய பாடல்களை நம்ம அவசியம் பயிர வேண்டும். அருணகிரிநாத பெருமான் அருள் திருப்புகள், நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள், குமரகுரு சுவாமிகள், தாய்மான சுவாமிகள் போன்ற பல அருளாளர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் மூலமாகத்தான் நம்ம திருமுறைகளை அறிந்து கொள்ள முடியும். இந்த காலத்தில் அதை சொல்ல விரும்புகின்ற மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், நாம நேரடியாக திருமுறைகளை கற்று சிவநெறி இன்னது என்று அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மால் முடியாது. அப்படி அறிந்து சொன்னவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் தான் தாய்மான சுவாமிகள், குமரகுரு சுவாமிகள், மாதவ சிவஞான சுவாமிகள், அருணகிரிநாத பெருமான் போன்ற பெருமக்கள். இவர்களுடைய திருவாக்குகளை துணை கொண்டுதான் நம்ம திருவர்களை உணர முடியும் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது மட்டுமல்ல, குரு பரம்பரை என்று ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு பெரிய நெறியை பின்பற்றும் போது நமக்கு பல சந்தேகங்கள் வரும். அதுதான் இதையாதவனை நாம விரைந்து பற்றிக் கொள்ளாமல், இதுக்குன்னு ஏற்பட்டது குரு பரம்பரை. அந்த குரு பரம்பரை தான் ஆதீனங்கள். அப்ப ஆதீனங்கள் சுமையான ஆதீனமாக இருப்பது திருவாவடுதி ஆதீனம். அதன் பிறகு தர்மபுரம் ஆதீனம், அதனுடைய சிஷ்ய பரம்பரையாக திருப்பனந்தாள், காசி திருமணம் என்றெல்லாம் அருமையான ஆதீனங்கள் இருக்கின்றன. இந்த ஆதீனங்கள்ல கடைபிடிக்கின்ற நெறிமுறைகளை நம்ம பார்க்க வேண்டும். அதுதான் சரியான நெறிமுறை என்று நாம எளிதாக துணிந்து கொள்ளலாம். இதுல நமக்கு சந்தேகமே வேண்டாம். என்ன ஒரு நம்ம சந்தேகத்தை தெரியணும்னா, இந்த நடைமுறை இப்ப ஆதீனத்தில் புதிதா வந்ததா அல்லது காலகாலமா இருக்கிறதா என்று நாம் பார்த்து, காலகாலமா இருக்கிறது என்றால் அது மெய்கண்டாரின் வழிவந்தவை இந்த ஆதீனங்கள்லாம். அப்ப மெய்கண்டார் காட்டிய மரபே இதுதான். ஏன்னா அவருடைய நேரடி சீடர்கள், அவர்கள் என்ன கடைபிடிக்கின்றார்களோ அதைத்தான் நம்ம கடைபிடிக்கணும் என்று நமக்கு தெளிவாகிவிடும். ஆகவே ஆதீனங்களை நம்ம வழிகாட்டிகளாக கொண்டால் தான் நமக்கு சைவ சமயத்தில் மேன்மையிலும் தெளிவும் வளர்ச்சியும் கிடைக்கும்.
சிறப்பு. நூல்களில் தெளிவு வராத பொழுது நம்ம ஆசிரியர்களும் சான்றோர்களும் இந்த மாதிரி ஆதீன பெருமக்கள் அனுபவம் மூலமாக வழி வழியாக வந்த அந்த செய்தி தான் வந்து தெளிவிக்கக்கூடியது. வெறும் நூல் செய்தி வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு உதவுமே தவிர வழிபாட்டோட இயந்திருக்கிறது தான் வந்து நமக்கு நம்மை படிப்படியாக உயர்த்தக்கூடியது. அதனால தீட்சை என்பது ஒரு முக்கியமான அங்கம் அப்படிங்கிறது தெரியுது. இப்ப சைவ சித்தாந்தத்துக்கு நீங்க சிவாகமோ சொன்னீங்க, சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படை என்று சொல்வது வேத சிவாகமம் அப்படின்ற, அதுவும் குறிப்பாக ஞானபாதம் தான் அப்படின்ற ஒரு செய்தி சொன்னீங்க. இப்ப சைவ சித்தாந்தத்தை பொறுத்தளவுல இப்ப வடமொழியிலையும் அஷ்ட பிரகரணம் போன்ற பல நூல்கள் வந்திருக்கின்றன. சிவாகிரிகள் போன்ற பெருமக்களும் நிறைய செஞ்சிருக்காங்க. பத்தரி நூல்கள் அங்கு நிறைய வந்திருக்கின்றது. இந்த வடமொழி நூல்களுக்கும் தமிழ் மொழியில நமக்கு சாத்திர நூல்கள் நிறைய வந்திருக்கின்றது. இவைகள் எந்த விதத்துல தொடர்பு பெறுகின்றன?
எந்த விதத்துல தொடர்பு கொடுங்கன்னா, இவற்றுக்குள்ளே ஒரே வேறுபாடு அவை சமஸ்கிருத மொழியில் இருக்கின்றன, இவை தமிழ் மொழியில் இருக்கின்றன, அந்த ஒண்ணுதான். இதை தவிர கருத்தரவில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஏன்னா நம்ம சிவஞான மாபாடியும் சொல்றோம், முக்கியமான நூல் அது. அதுல நாங்கள் குறிப்பிட்ட எல்லா நூல்களுமே அங்கு மேற்கோளுக்காக காட்டப்பட்டு விளக்கம் தரப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே மாபாடியத்தினுடைய மைய கருத்து என்னவென்றால், வேதம், சிவாகமம், புராணம், இதிகாசம், திருமுறைகள், மெய்கண்ட சாத்திரங்கள், அவற்றோடு தொடர்புடைய பிற சித்தாந்த சாத்திரங்கள், வடமொழி சித்தாந்த சாத்திரங்கள், இவை அனைத்துமே ஒரே மைய கருத்தை உடையவைதான், ஒரே கருத்தை உடையவைதான் என்பதுதான் மாபாடியத்தினுடைய உயிர்நாடியான கருத்து. அதுதான் அந்த கருத்து அங்க நிலைநாட்டப்பட்டுள்ளது.
அப்ப சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது தான் செய்தி. அது வந்து வடமொழியிலேயே வந்திருக்கலாம், தமிழ் மொழியிலேயே வந்திருக்கலாம். சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரே செய்தி தான் மொழியிலேயே வந்திருக்கு. தமிழ் மொழியில எடுத்துட்டோம்னா அது 14 சாத்திரங்கள். நம்ம சொல்ற 14 சாத்திரங்கள் தவிர நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான சைவ சித்தாந்த நூல்கள் அப்படின்னு சொல்றது நமக்கு எது?
மைகண்ட சாத்திரங்கள் தவிரவா
14 சாத்திரங்கள் நமக்கு அடிப்படையா 14 சாத்திரங்கள் இருக்கு. 14 சாத்திரங்கள் தவிர பல நூல்கள் செய்வ தமிழ்ல வந்து சைவ சித்தாந்தத்தை பத்தி எழுந்திருக்கின்றன. இப்ப திருமடங்கள்ல செஞ்சிருக்கிறாங்க, பல நூல்கள் எழுந்திருக்கின்றன. அந்த மாதிரி சொல்லுகின்ற பொழுது முக்கியமாக எந்தெந்த நூல்கள்
வந்து மைகண்ட சாத்திரங்கள் 14 தவிர மெய்கண்ட சாத்திரங்கள் தோன்றுவதற்கு முற்காலத்திலேயே தோன்றிய சைவ சாத்திரங்களும் உள்ளன. திருவுந்தியா, அது திருவுந்தியா திருக்கழிச்சிப்படியா மெய்கண்ட சாத்திரங்களே வந்துருது. அது சிவஞான போதம் தோன்றுவதற்கு முன்பு அப்படி கொள்ளலாம். சிவஞான போதம் தோன்றுவதற்கு முன்பு திருவுந்தியா திருக்கழிச்சிப்படியா
தோன்றியிருக்கிறேன்.
அது ரொம்ப முற்காலத்து உள்ளது, அது திருமுறைகளில் வந்து விட்டது. சிவஞான போதத்துக்கு முன்பு தோன்றியவை திருவுந்தியார் திருக்கழிச்சிப்படியா, ஆனா அது மெய்கண்ட சாத்திரங்கள்ல வந்துட்டது. மிகண்ட சாத்திரங்களையும் வராம இன்னும் இதுக்கு முற்பட்ட நூல்கள் சொன்னா ஞானாமிர்தங்கிற நூல் இருக்கு. வாகீச முனிவர் என்ற ஒரு முனிவர் இருந்திருக்கின்றார். அது திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்துக்கு அருகிலே ஒரு கிராமம் சொல்வார்கள், அங்குதான் அவர் இருந்திருக்கின்றார். அங்கிருந்து ஞானாமிர்தங்கிற அருமையான ஒரு சாத்திரத்தை
செய்திருக்கின்றார்.
முற்பட்டது நிச்சயமாக சங்க இலக்கிய நடையில வரும். சங்க இலக்கிய நடைபெற வருவதனால தன் காலம் எவ்வளவு உட்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஞானாமிர்தம் அப்புறம் பிற்காலத்தில் தோன்றிய நூல்கள் உண்டு. துகளர் போதம்னு ஒரு அருமையான நூல் இருக்கு. தத்துவ பிரகாசம் என்று ஒரு சாத்திரம் இருக்கின்றது. சதமணி கோவை இப்படி சாத்திரங்கள் இருக்கின்றன. இவை தவிர நம்முடைய திருவாளுரை ஆதீனத்திலே பண்டார சாத்திரங்கள் என்று 14 சாத்திரங்கள் தோன்றியுள்ளன. இந்த பண்டாரம் என்று சொல்லும்பொழுது கருவூலம், ட்ரெஷரி என்று பொருள்படும். என்னென்னா பொண்ணும் பணமும் குவிந்திருக்கின்ற இடத்தை கருவூலம் சொல்லுவோம். அது மாதிரி பக்தியும் ஞானமும், பக்தி உணர்வை வளர்க்கக்கூடிய செய்திகள், ஞான செய்திகள், இவையெல்லாம் குவிந்திருக்கக்கூடிய கருவூலங்களாக இந்த நூல்கள் இருப்பதனால இந்த நூல்களுக்கு பண்டார சாத்திரங்கள்னு பெயர் வந்தன. மூல பண்டாரம் வழங்குகின்றன அந்த முந்துவினியம் திருவாசகம், அந்த மாதிரி பண்டார சாத்திரங்கள். இவை வந்து மெய்கண்ட சாத்திரங்களில் இலைமறை காயாக இருக்கக்கூடிய பொருள் வளங்களை எல்லாம் நன்றாக விரித்து சொல்கின்றன. மேலும் அவ்வக்காலங்களிலே மக்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்கி இதுதான் உண்மையான நெறி என்று வழிகாட்டு முகமாகவும் சில சாத்திரங்கள் அறிவு செய்யப்பட்டுள்ளன. ஆதினத்திலே அவ்வக்காலங்களிலே அருளாட்சியில் இருந்த குருமகா சன்னிதானங்கள், அதுக்கப்புறம் துதிய குறவர்கள், இளைய சன்னிதானங்களாக இருந்தவர்கள், இவர்கள்லாம் அருள் செய்த நூல்கள் தான் பண்டார சாத்திரங்கள். ஆகவே மிகண்ட சாத்திரங்களுக்கு அடுத்தபடியாக இந்த பண்டார சாத்திரங்களும் சிறப்பிடம் பெறுகின்றன.
இப்ப இந்த பண்டார சாத்திரங்கள் மாதிரியே தர்மபுரத்திலையும்
தர்மபுரம் ஆதீனத்திலும் பண்டார சாத்திரங்கள் இருக்கின்றன. குருமுதல்வர் தர்மபுரம் ஆதீன குருமுதல்வர் குருஞான சம்பந்தர் அவர்கள் பல பண்டார சாத்திரங்களை அருமையாக ரசித்திருக்கிறார்கள். அவர்களும் அவர்களும் சிறப்பான நூல்கள் இருக்கின்றன.
அதுவும் நமக்கு சிறஞான மாவாடியும் ஒரு கிறிஸ்டல் மாதிரி.
ஆமா, நிச்சயமா.
இப்போ உலகத்துல பார்த்தோம்னா வேதாந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு பரவி இருக்கோ அந்த அளவுக்கு வேதாந்த கருத்துக்கள் பரவிய அளவுக்கு சைவ சித்தாந்த கருத்துக்கள் உலகம் முழுமையும் பரவலையும் தோணுது. அதற்கு என்ன காரணமா இருக்கும்?
பரவலையும் தோன்றது ஒரு நல்ல சிந்தனை தான். அப்ப நாம அது வந்து பரவலை என்பதை நாம ஒத்துக்கொள்ளதான் செய்யணும். அதை பரப்புவதற்கு இன்னும் நாம என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இது கொஞ்சம் இதனுடைய கருத்தை சென்று சேர்ப்பது கொஞ்சம் சிரமம்தான் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் தர்க்க வழிமுறையை கையாண்டால் இது மற்ற எந்த கருத்தையும் விட மக்களால் நல்ல திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. இது உலகில் நடைமுறைக்கு மிக மிக பொருந்தக்கூடிய கருத்து. அதனால இது எந்த வழிமுறையை கையாண்டு நாம் இதை பரப்பணும், குறிப்பாக உலகெங்கும் பரப்பணும் போது அங்கு ஆங்கில மொழி புலமை ரொம்ப அவசியம். ஆகவே அதை வளர்த்துக்கொண்டு ஆங்கிலத்திலும் உரையாற்றி இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப உதாரணங்களை எல்லாம் கொடுத்து இதை நம்ம சென்று சேர்க்கின்ற முயற்சியை நம்ம அதுல இன்னும் நம்ம அதிகமாக ஈடுபட வேண்டும் என்பதுதான் இருக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து.
ஆங்கிலத்திலேயே நம்முடைய சைவ சித்தாந்த கருத்துக்கள் அதிகமா போகாததுனால நிறைய பேருக்கு
தெரியாம இருக்கிறது.
இப்ப ஆங்கிலத்துல யாரும் மொழிபெயர்த்து இல்லைனாக்கா உரை செய்து அந்த மாதிரி யாரும் முயற்சி செஞ்சிருக்காங்களா?
அது நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. இப்போ இன்னொரு கருத்து சொல்ல விரும்புறேன், அதாவது எல்லா இடத்துலயும் அப்படியே நூல்கள் அந்த பாட்டை சொன்னதுக்கு விளக்கம் சொன்ன விளக்கம் சொன்னோம்னா அது வாங்கிக் கொள்ளக்கூடியவங்க வாங்க முடியும். பாட்டு விளக்கத்தான நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அதில் உள்ள சாரமான கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஆங்கில மொழியில சொன்னாலும் சரி, தமிழ் மொழியில சொன்னாலும் சரி, அதனுடைய சாரமான கருத்துக்களை உலகியல் எடுத்துக்காட்டுகளோடு கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தாதான் எல்லா வித மக்களும் அதை வாங்க முடியும். பாட்டு பாட்டுக்கு அர்த்தம்னு போனா அது ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் கேட்க முடியும். அதை அவைக்கு ஏற்ப நம்ம அதை பேசி அதை பரப்பணும். ஆங்கில பணியும் பலர் செஞ்சிருக்கின்றார்கள். அந்த காலத்தில் ஜெயம் நல்லசாமி பிள்ளையை நீதிபதி அவர்கள் சிவஞான கோதத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இன்னும் பல அறிஞர்கள் ஆங்கிலத்திலே நல்லா பணி செய்திருக்கின்றார்கள். தற்போது நம்முடைய தஞ்சாவூரை சேர்ந்த சைவ திருவாளர் டி என் ஆர் ஐயா அவர்கள் அவர்கள் திருமுறைகள் சாத்திரங்கள் என்று பல பல நூல்கள் தொடர்பாகவும் ஆங்கிலத்திலே அவர்கள் எழுதி வருகின்றார்கள். இப்படி பல சிறந்த அறிஞர் பெருமக்கள்லாம் ஆங்கில பணி செய்து வருகின்றார்கள்.
வேற்றுமொழிகள் கொண்டு போகின்ற பொழுது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எளிமைப்படுத்துதலும் சேர்ந்து இருந்தாதான் அது வந்து எல்லாருக்கும் சேர்ந்து சென்று எளிமையாக அதுவும் வேகமாகவும் சேர்வதற்கும் உள்வாங்கிக் கொள்வதற்கும் வசதியா இருக்கும்.
ஆமா ஆமா, அந்த இந்த அந்த வேற்றுமொழியில கொண்டு போறது சொல்லும்போது எனக்கு நினைவு பெறுகின்றது. மிக மிக குறிப்பிடத்தக்க சிறப்பான பணி என்னவென்றால் அந்த காந்தழகம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக சிறுமொழிகளை எல்லாம் வந்து மொழிபெயர்ப்பு அந்தந்த மொழிக்கு ஏற்ப எப்படி உச்சரிக்கணும் என்னன்னா அந்தந்த மொழி எழுத்துக்கள்ல அதை வந்து பெயர்ப்பு பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணி மிக அருமையான ஒரு பணியினை திருமுறைகள் உலகெங்கும் பரவ வேண்டும். ஏன்னா வெளிநாடுகள்ல உலகெங்கும் போது வேற்று நாட்டினருக்கு மட்டுமல்ல நம்ம நாட்டு மக்களே வெளிநாடுகளில் போய் குடியேறி ஏதோ குடியேறியவர்கள் கொஞ்சம் தமிழ் மொழியோடு தொடர்பு உள்ளவர்களா இருக்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய குழந்தைகள் பேரன் பேசி கேட்கும்போது அவர்கள் தமிழ் மொழி தொடர்பே இல்லாமல் போய்விடுகின்றார்கள். இங்கேயே பலரும் ஆங்கில மீடியத்தில் படித்துக் கொண்டு தமிழ்ல ஒரு கடிதம் தெரிய எழுத முடியாத அளவுக்கு இங்கேயே பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப வெளிநாடுகளில் கேட்கவே வேண்டாம், அவர்களுக்கே வந்து நம்ம ஆங்கில மொழி மூலமாக திருமுறைகளை எல்லாம் கற்பிக்க வேண்டியிருக்கின்றது என்று அந்த காந்தரகம் அமைப்பாளர் ஐயா அவர்கள் அறிவிப்பு கூறினார்கள். ஆகவே அந்த அந்தந்த மொழிக்குரிய ஒளிகளிலே அந்த வடிவம் கொடுத்து எல்லோரும் திருமுறைகளை உதவி செய்கிற ஒரு அருமையான பணியினை அந்த காந்தரகம் செய்வதற்கு குறிப்பிடத்தக்கது.
குழந்தைகள் அடுத்த சந்ததிகளை பத்தி நீங்க சொல்லுகின்ற பொழுது குழந்தைகளுக்கு இந்த சைவ சித்தாந்தத்தை சைவ சமய கல்வியை நம்ம வந்து எப்படி எடுத்துட்டு போனா ஏன்னா வருங்கால தலைமுறைகள் எல்லாம் எப்படி வந்து இந்த சைவ சித்தாந்தத்தை வாங்கி அவங்க வளர்க்கணும், அவங்களுக்கு எந்த முறையில நம்ம எடுத்துட்டு போகணும், சைவ சமய கல்வி குழந்தைகளுக்கு எந்த விதத்துல கொடுத்தா சரியா இருக்கு?
அதாவது எழுத படிக்க நல்லா கற்றுக்கிட்ட ஒரு நிலையில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெருமானை வழிபட்டு நல்ல பேர் பெற்றவருடைய வரலாறுகளை நாம் எடுத்து சொல்லணும். இன்னும் என்னுடைய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், நீதி நூல்களை போதிக்க வேண்டும். நீதி நூல் கருத்துமே எடுத்து சொல்லி திருக்குறள், நாலடியார், நல்வழி, மூதுரை போன்ற நீதி நூல்களாக இருக்கின்றன. அந்த நீதி நூல் கருத்துக்களையும் போதித்து அவற்றோடு இந்த சமய கருத்துக்களையும் போதிக்கணும். அது ரெண்டும் சேர்ந்திருக்கும் போதுதான் அது ஒரு முழுமை பெறும். ஏன்னா சமய நூல் கருத்து நீதி நூல் கருத்துக்கு அடுத்தபடியாக இடம்பெற வேண்டியது. அதெல்லாம் அடிப்படை உலகின் நீதி. அதுக்காக தான் பெரியவர்கள் திருவள்ளுவர் ஔவையார்லாம் சமயநிலை நின்றவர்கள் தான். ஆனா ஏன் நீதி நூல்கள் அருள் செய்துள்ளார் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். அதனால அதுதான் முதல்ல நமக்கு உலகியல் ஒழுக்கத்துல ஒரு நல்ல அணுகுமுறையை நமக்கு கொடுத்து நம்மளை பண்படுத்தும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் இல்ல, அதோடு இணைத்து சமய செய்திகளை நம்ம சொல்ல வேண்டும். அருளாளருடைய வரலாறு சொல்லணும். குழந்தை பருவத்துல சிறந்தவருடைய வரலாறுகளை கேட்கும் போது அவற்றால் ஈர்க்கப்பட்டுதான் குழந்தைகள் வந்து இதுல நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு அதில் ஈடுபடும். அதனால அந்த வரலாற்று கதைகளை நாம சொல்லி 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 குழந்தைகளை வந்து காந்திகளை சொல்லும்போது அந்த ஹரிச்சந்திரனுடைய வரலாறு கேட்டதுனாலதான் பொய் சொல்லக்கூடாது என்று முடிவே. அதே குழந்தை பருவத்தில் கேட்டதுனால அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம நீதி கதைகளை சொல்லி சமய பெரியவர்களுடைய வரலாறுகளை சொல்லி குழந்தைகளை வந்து சமயத்தில் ஆர்வம் ஏற்படுத்தி கொஞ்சம் சொன்னா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பருவத்தை அவர்கள் அடையும் பொழுது இந்த தத்துவ கோட்பாடுகளை எல்லாம் அவர்கள் போதிக்க வேண்டும்.
அவர்களுக்கு ஆர்வமும் பெருமக்களுடைய கதைகள் போன்றவை எல்லாம்
அவர்களுக்கு வழிபாடுங்கிறத எப்படியாவது கொண்டு வந்துடணும். வழிபாடுன்னு ஒன்று அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் சொன்னார். அதுக்கப்புறம் வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருந்தது.
வழிபாடு அப்படிங்கறது தான் நம்ம முதன்
முதன்மையாக
சொல்லணும். அதை தொடர்ந்து அவங்க நம்ம சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தத்துல நம்ம அதனுடைய இன்பத்தை கண்டு நம்ம இருக்கின்ற நிலையில நம்ம செய்ய வேண்டிய பணிகள் என்ன? சைவ சித்தாந்த துறையில இருக்கின்றவர்கள் சைவ சித்தாந்தத்தால அந்த இன்பத்தை நுகர்பவர்கள் இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய பணிகள் என்று சொல்லுகின்ற நிலையில இப்ப நம்ம எந்த பணிகள் நமக்கு தலையாய பணிகளாக?
தலையாய பணிகள் ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. அந்த தலையாய பணிகள் வந்து சொல்லும் போது இப்ப நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன என்பதை நன்றாக முடிவு செய்துதான் நம்முடைய ஆலயத்தில் வந்து சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம், சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையம் என்று இரண்டு நேர்முக பயிற்சி மையங்களை தொடங்கியிருக்கிறார்கள். தொடங்கி அது தற்போது அருளாசிரியர் 24வது குருமாசன் அவருடைய காலத்தில், 23வது குருமாசன் அவருடைய காலத்தில் தொடங்கப்பட்டு தற்போது அருளாசிரியர் 24வது குருமாசன் அவருடைய காலத்தில் இது மேன்மேலும் சிறப்பாக நடந்து வருகின்றன. இந்த நேர்முக பயிற்சி மையங்களிலே நாம வந்து நம்முடைய நம்முடைய நண்பர்கள், அவர் நமக்கு தெரிந்தவர்கள் என்று இவர்களை எல்லாம் சேர்வதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும்.
சைவ சித்தாந்த
நேர்முக பயிற்சி மையம், சைவ திருமுறை நேர்முக பயிற்சி,
பன்முறை
பன்னிசை பயிற்சியும் அளிக்கப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பதிகங்களுக்கு பொருள் விளக்கமும் அங்கு கற்றுத்தரப்படுகின்றது. அது பொருள் விளக்கம் கற்பதற்கு எல்லையே இல்லை. இருந்தாலும் அந்த வரம்புகளை எல்லாம் சொல்லி திருமுறைகளை எப்படி பொருள் காண வேண்டும் என்ற ஒரு நேரிய நோக்கினே அங்கு கற்றுக்கொடுக்கப்படுகின்றது. சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தில் மிக முக்கியமான மெய்கண்ட சாத்திரங்கள் முதலே கற்பிக்கப்படுகின்றன. மற்ற சாத்திரங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு அவற்றை சிறப்புகள் சொல்லப்படுகின்றன. இந்த நேர்முக பயிற்சி மையங்கள்லாம் அந்த கல்விக்கு முடிவாக இல்லை, உலகியல் கல்விக்கே முடிவு இல்லைங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளதான் படிக்கிறோம், ஆனா இதுக்கு மேல என்ன எவ்வளவோ இருக்குங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சைவ சித்தாந்த கல்விக்கும் சைவ திருமறை கல்விக்கும் முடிவே இல்லை. ஆனா அந்த பரப்பை காட்டுகின்றார்கள் பாருங்க, அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அந்த நேர்முக பயிற்சி மையங்கள்ல நாம நம்மை சார்ந்தவர்களை எல்லாம் பயிர செய்வதுதான். நாம இப்ப புதிய புதிய ஊர்களிலே மையங்கள் தொடங்குவது, ஆங்காங்கே சைவ அமைப்புகள் நடத்தக்கூடிய சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்புகள் குறிப்பாக மே மாதத்தில் நடத்துவார்கள். விக்ரமசிங்கபுரத்தில் 15 நாட்கள் நடத்துகின்றார்கள், காஞ்சிபுரத்தில் 10 நாட்கள் நடத்துகின்றார்கள், வந்தவாசிலே நடத்துகின்றார்கள், கௌமார மடத்திலே அங்கு நடத்துகின்றார்கள், இப்பொழுது ஈரோடிலும் நடத்துகின்றார்கள். யார் யாருக்கு எந்தெந்த ஊர் பக்கமாக்கோ சௌரியமாக்கோ மதுரையில் தியாகரச கல்லூரியிலே நடத்துகின்றார்கள். இந்த வகுப்புகளெல்லாம் சேர்ந்து பயில வேண்டும். நம்ம நமது பகுதிகளிலே அறிஞர்களை கண்டு அவர்களை விட்டு வார வாரம் சாத்திர சிந்தனை, புராண சிந்தனை. இந்த புராணங்கள் எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றன சொன்னால், திருமுறைகள், சாத்திரங்கள், புராணங்கள் மூன்றும் நமக்கு முக்கியம். தமிழ் மொழியில அருமையாக அமைந்திருக்கின்றன. அதுல அந்த புராணங்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அதுலதான் வந்து அந்த நெறியை கடைபிடித்து வாழ்ந்து பயன்பெற்றவர்கள் அவருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கும்.
புராணங்கள் நீங்க சொல்றது பெரிய புராணம்,
பெரிய புராணம் அது திருமுறையிலே இருக்கின்றது. பெரிய புராணம் அதுவரை கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், திருவாத உருளிகள் புராணம், காஞ்சி புராணம், தணிகை புராணம், தேர்வு புராணம், திருவணக்க புராணம் என்று பல புராணங்கள் இருக்கின்றன. ஆகவே இவற்றையெல்லாம் நாம் பயில வேண்டும். பயின்றால் நமக்கு மேலும் மேலும் சைவத்தில் ஒரு வழிபாட்டில் நமக்கு ஆர்வம் வரும். ஆகவே புராணங்கள் சைவத்தார செய்திகளும் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த மாதிரியான திருமுறை சாத்திரம் புராணம் கிருஷ்ண பயிற்சி கொள்ள வேண்டும். நேர்முக பயிற்சி மையங்களிலே கலந்து கொள்ள வேண்டும். மற்றவரையும் கலந்து கொள்ள செய்ய வேண்டும். புதிய மையங்கள் ஏற்படுத்துவதற்கு நாம் முயல வேண்டும். இந்த மாதிரி செய்வ சித்தாந்த வகுப்புகள் அங்காங்க நடத்தின வகுப்புகளையும் கலந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை கேட்கிறோமோ கேட்க கேட்க நமக்கு மேலும் மேலும் வளர்ச்சி தான். ஏற்கனவே அறிந்த செய்தி அறியாத செய்தி என்பதெல்லாம் இங்கு இல்லை. கேட்க கேட்க நமக்கு புதிய புதிய சிந்தனைகள் அதன் ஆழமான கருத்துக்கள் தோண்டிக்கொண்டே இருக்கும். நவீனதோறும் நூல் நயம் போடும்னு வள்ளுவர் பிறந்தது சொன்னது மாதிரி இதுல நம்ம பயிர பயிர நமக்கு சிறப்பு.
ரொம்ப இது உங்களுடைய இத்தனை காலம் நீங்க செய்வ சித்தாந்தத்துக்கு
இயற்பியல் துறை,
இயற்பியல் துறையிலிருந்து நீங்க வந்து செய்வ சித்தாந்தத்துக்கு இவ்வளவு பணியாற்றி இன்னும் அதை வேலை எவ்வாறு வளர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் பற்றி நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுக்கு செய்வ டாட்டாவுக்கு சார்பாக நன்றி தெரிவித்து